இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்தசேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்ட குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடல் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சுரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்றைய நான் சத்சங்கத்தை எங்களுடைய பழைய சத்சங்கத்தில் ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்கு அதற்குரிய பதிலை வேறொரு சத்சங்கத்தில் தழுவதாக சொல்லியிருந்தேன். அந்த கேள்வியை முன்வைத்து அதைவிட இன்று காலையில் வந்த உலக வாழ்க்கையை பற்றிய ஒரு கேள்வியை முன்வைத்து செயல்படுத்துவோம் என்று இருக்கின்றேன். அந்த அன்பருடைய கேள்வி பழைய சத்சங்கத்தொன்றில் சத்குரு கிரியா பாபாஜியின் புத்தகத்தில் வாசித்த சத்த சத்சங்கம் புதன்கிழமை சத்சங்கம் ஒன்றில் ஒரு மாதத்திற்கு முன் அந்த அன்பர் கேட்டிருந்தார். அந்த வாசகத்தில் வந்த ஒரு சொல்லை பற்றி, இந்த உலகத்தில் நாங்கள் எங்களை பக்குவப்படுத்திய பின் அதற்குரிய சரியான வசனத்தை மறந்துவிட்டேன், இருப்பினும் சாரமாக சொல்கின்றேன். நாங்கள் பக்குவப்பட்ட பின் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் நன்றாக அனுபவிக்கலாம் என்று ஒரு கூற்று இருந்தது. அந்த கூற்றுக்குரிய விளக்கம் அது என்ன மாதிரி அப்படி அமையும், நாங்கள் பக்குவப்பட்டு விட்டால் ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும், வாழ வேண்டும், அந்த கூற்றுக்குரிய அர்த்தம் விளங்கவில்லையே என்று அந்த அன்பர் கேட்டிருந்தார். ஆனால் அதற்கு மேலாக வந்த இரண்டு வசனங்களில் அந்த கூற்று சொல்லப்பட்டது. அருளாளர் ரமண ராமகிருஷ்ணர் இன் பதிவில் அது கொடுக்கப்பட்டிருந்த உண்மையை நாங்கள் அறிந்தோம். ஆகவே அந்த வசனம் கொடுக்கப்பட்டது ராமகிருஷ்ணர் என்ற அருளாளரால். அந்த வசனம் அந்த அருளாளருக்கு பொருந்தும், அவருடைய நிலையில் அவர் சொன்ன கூற்று சரியான கூற்று என்று நாங்கள் ஒரு முடிவு கொடுத்தோம். இருப்பினும் அதை கொஞ்சம் விளக்கமாக இன்று மேலும் ஒரு நாள் பார்ப்போம் என்று சொன்னதால் அதை மீண்டும் இங்கு ஒரு கேள்விக்கு பதிலாக காண விரும்புகின்றேன். இந்த உலகத்தில் இந்த நிலையை அடைபவர்கள் அருளாளர்கள், அவர்களை நாங்கள் அருளாளர்கள் என்று சொல்கின்றோம். எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியும் அதில் மேலும் பல நிலையை கடந்த ஒரு அருளாளராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். அவர்களுடைய நிலையில் அவர்கள் அந்த நிலையை அடைந்த பின் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது எங்களுக்காக மக்களுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை கழிப்பதற்காக இங்கு வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் வந்து வாழ்ந்து அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து எங்களுக்கு தேவையானவற்றை பாடல்கள் மூலமாகவோ உரைகள் மூலமாகவோ எங்களுக்கு தந்து இந்த உலகத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு அவர்கள் மறையும் போது அந்த உடலை விட்டு அப்போதுதான் கூடுதலாக பலருக்கும் தெரிய வருகின்றது. ஒரு பெரிய அருளாளர் வந்து வாழ்ந்து விட்டு செல்கின்றார் என்று. ஆனால் நாங்கள் அங்கு விடும் பிள்ளைகள் என்னவென்றால், இப்படியான அருளாளர்கள் வந்து அப்படியான பணியை செய்யும் போது அந்த உணர்வு நிலையை நாங்கள் அடைவது அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்திற்கு பின். ஆனால் நாங்கள் அவர்கள் வாழும் வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக நினைத்து கொண்டு, உலகியல் வாழ்க்கையாக நினைத்து கொண்டு, அவர்களை நாங்கள் காண்பதற்கும் அவர்கள் அருளாளர்கள் என்பதும் எங்களுக்கு மாயை தடையாக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவர்கள் அப்படி செய்கின்றார்கள் இப்படி செய்கின்றார்கள், அவர்கள் அருளாளர்களா அப்படியா இப்படியா என்றெல்லாம் பேசுகின்றோம். அது மிகவும் குற்றத்திற்குரிய செயல் என்று சைவ சித்தாந்தம் கண்டிக்கின்றது. அது குற்றம் என்று சொல்வது உங்களை கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்கும் குற்றமாக அல்ல. நீங்கள் வினைப்பயனை தேடுகின்றீர்கள் அருளாளர்களை நிந்தித்து பேசுவதால். அது மனமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், உடலாக இருக்கலாம். ஆகவே சாதகர்களே, நீங்கள் யாரையாவது அப்படி அறிந்தீர்கள் என்றால், அவர்களுடைய விளக்கங்கள் அவர்களுடைய வழிமுறைகள் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் நீங்கள் ஒதுங்கி இருக்கலாமே தவிர, மனதால கூட அவர்களை நீங்கள் நிந்தனை செய்து விடக்கூடாது. அது சைவ சித்தாந்தம் அதை வலிமையாக கண்டிக்கின்றது, கண்டிக்கவில்லை. எல்லா அடியார்களுக்கும் ஒரு ஒரு வார்னிங் என்று சொல்லுவோம், எல்லாரையும் அதில் கவனமாக இருக்கும்படியும் கேட்கின்றது சைவ சித்தாந்த கருத்துக்கள். அது முக்கியமாக உண்மை. ஏனென்றால் முத்தி நிலை என்பது சைவ சித்தாந்த கருத்தின்படி பல முத்திகள் இருக்கின்றது. அந்த பெயர்களை மாத்திரம் இப்போது நீங்கள் உங்களுடைய நிலையில் அறிந்து கொள்ளுங்கள். பட் பல வகையான முத்திகள் இருக்கின்றது. பரமுத்தி என்று இருக்கின்றது, பதிமுத்தி என்று இருக்கின்றது, ஜீவன் முக்தர்கள் என்று இருக்கின்றார்கள். அப்படி பல முக்திகள் இந்த உடலில் வந்து ஆன்மா இறுதி நிலையை அடையும் போது அவர்கள் அடைகின்றார்கள். இதில் ஜீவன் முக்தி என்பவர்கள்தான் கூடுதலாக இறுதி பிறப்பாக தங்களுடைய பிறப்பை முடித்து இங்கே இறையிடம் செல்கின்றார்கள். அவர்கள்தான் மீண்டும் பல இடங்களில் அருளாளர்களாக இதே மனித உடலை எடுத்து வந்து மக்களுக்காக தங்களை அர்ப்பணம் செய்கின்றார்கள். அப்படி செய்தவர்கள்தான் எங்களுடைய நாயன்மார்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய சித்தாந்த குருமார்களாக இருக்கலாம். எல்லோரும் அப்படியான ஒரு நிலையில் அவர்களுடைய இறுதி பிறப்பில், இறுதி பிறப்பென்று சொல்ல முடியாது, அவர்கள் பதமுத்தி என்று சொல்வோம், அவர்கள் தங்களுடைய சாதனை மூலம் பதமுத்தியை அடைந்த பின் திரும்ப பதிமுத்திக்காக, இறை முக்திக்காக இங்கு வந்து இறையால் ஆட்கொள்ளப்படுகின்றனர் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. ஆகவே அந்த முத்தி வகைகள் வித்தியாசமே தவிர, அவர்கள் இந்த உடலில் வந்துதான் அந்த பதிமுத்தி, அதாவது இறைவனால் ஆட்கொள்ளப்படுவதும் இறுதியாக ஆட்கொள்ளப்படும் நிலையையும் இந்த இப்படியான மனித உடலில் இருந்துதான் அவர்கள் பெற வேண்டும், பெற்றிருக்கின்றார்கள். அதற்குச் சான்று நாயன்மார்களுடைய கதைகள், சித்தாந்த குருமார்களுடைய கதைகள், அருளாளர்களுடைய கதைகள், சத்குரு கிரியா பாபாஜியின் மேலான கதைகள் எல்லாம் அதில் அடங்குகின்றது. ஆகவே இதை ஏன் நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன் என்றால், மனித உடலில் வாழும் ஆன்மாக்கள் எல்லோரும் உலகியல் சார்ந்த சாதாரண ஆன்மாக்கள் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்கென உரிய நிலையில் இந்த பிறப்பில், இந்த உடலில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதே உடலைத்தான் அருளாளர்களும் எடுத்து இயங்குகின்றார்கள். பலர் அல்ல, ஒரு சிலர் தான். ஆனால் நாங்கள் அவர்களை கண்டுபிடித்து அல்லது அவர்களுடன் பயணிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், நாங்கள் எங்களுடைய மனதால், மொழியால், உடலால் அவர்களை நிந்தனை செய்யக்கூடாது இந்த முக்கரணங்களாலும். ஏனென்றால் அவர்கள் பதமுத்தி அடைந்து போய் திரும்ப ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்காக இறைவன் அவர்களுக்கு உடல் கொடுத்து அவர்களுடைய உடலில் தானும் வந்திருந்து செயல்படுகின்றார். அதற்காக இறைவன் எங்களுடன் இல்லை என்பதில்லை. எங்களுடைய ஆன்மாக்குள் ஆன்மாவுக்கு உள் ஒளியாக இருப்பது இறைவன் எல்லா ஆன்மாக்களுக்குள்ளும் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆதலால் தான் இறைவன் உயிருக்கு உயிராய் எங்களுடன் இருக்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகின்றது. ஆனால் எங்களுடைய மாயை காரணமாக, எங்களுடைய வினை காரணமாக நாங்கள் அதை உணர்வதற்கு பல காலம் பல பிறப்புகள் எடுக்கின்றன. ஆனால் அவர் இருக்கின்றார். ஆனால் இந்த ஜீவன் முக்தர்கள் நிலையை அடைந்தவர்கள், முக்தியை அடைந்தவர்கள் மீண்டும் புறப்படுத்து ஏதோ ஒரு பெயருடன் அருளாளர்கள் என்று மக்கள் அறிய முதல் அருள் நிலைக்கு தேவையான பலவற்றை செய்து கொண்டு இந்த உலகில் வாழ்கின்றார்கள் தூள உடம்பில். ஆகவே அவர்கள் செய்யும் செயல்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில வேளை நீங்கள் உங்களுடைய நிலை அந்த நிலையை அறியக்கூடிய நிலை பெரும்பாலருக்கும் இல்லாதபடியால் அவர்களை மனதினால் நிந்திப்பதோ சொற்களால் நிந்திப்பதோ, இவர் என்ன இப்படி செய்கின்றார் அப்படி செய்கின்றார், இவர் அருளாளர் என்றால் ஏன் இப்படி வாழ்கின்றார், பார்க்கவே கஷ்டமாக இருக்கின்றது, கேவலமாக இருக்கின்றாரா என்றெல்லாம் நினைக்கலாம். இல்லை, ஏனென்றால் அவர் இருக்கும் நிலை வேறு. அவர் இந்த உடலில் இருக்கும்போது இறை நிலையுடன் ஒவ்வொரு நிமிடமும் பரம்பொருளையே நினைத்து கொண்டு வாழ்கின்றார் அந்த அருளாளர். ஆகவே அவர் இந்த உலகில் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் உலகியலை சார்ந்திருப்பது போல் தோன்றினாலும் அவருடைய நிலைப்பாடு வேறு. ஆகவே அது உலகியல் நிலையில் தவறாக தெரிந்தாலும் நாங்கள் அந்த வினையை எடுத்தால் அது நாங்கள் நோமலாக எடுக்கும் வினையை விட பன்மடங்கு கடுமையான வினை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவேதான் இந்த அருளாளர்களை அவர்கள் சொல்வதை, அவர்கள் எங்களுக்காக இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவதை நாங்கள் நல்ல முறையில் எடுத்து அதை பயன்படுத்தலாம், அல்லது அதில் பயன்படுத்த விட விருப்பமில்லை என்றாலும் அதிலிருந்து விலத்தி இருந்து கொள்ளலாமே தவிர நிந்தனை செய்யக்கூடாது என்று சொல்கின்றது. இதை ஏன் நான் இவற்றை இன்று சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் சாதகர்களாக இருக்கின்றோம், வினைகளை கழிக்கின்றோம் இந்த உடற்பிறப்பில் இருந்து இறைவன் தந்த வினையை. ஆகவே வினை கழிப்பது மாத்திரமல்ல இந்த உடலின் நோக்கம், இந்த உடலில் இருந்து கொண்டு தற்போதைய வினையான ஆகாமிய வினையை எடுக்காமல் இருப்பதுதான் பெரிய நோக்கம். தந்த வினையை நாங்கள் கழிக்க வேண்டும் என்பதில் ஒரு மாற்றமும் இருக்காது பரம்பொருளால். இந்த உடலுடன் சேர்த்து எங்களுக்கு தந்த வினையை முடிக்கும் போதுதான் நாங்கள் இந்த உடலை விட்டு நீங்குவோம். அதுவரையும் அதை எடுத்தே ஆக வேண்டும். அதை நாங்கள் பிராப்த வினை என்று சொல்லுகின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அதே நேரம் இந்த பிறப்பில் இருக்கும் போது இந்த ஆகாமிய வினையை நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும், குறைவாக செய்ய வேண்டும். செய்தாலும் முற்றாக செய்யாமல் இருப்பதென்றாலும் நாங்கள் ஒரு முத்தியை நாடி போகின்றோம் என்பதுதான் உண்மை. இருப்பினும் பெரும்பாலானவர்கள் நாங்கள் உலகியலிலும் இருந்து இந்த வழியிலும் செல்பவதால் இப்படியான விடயங்களில் தவறுவதற்கு நிச்சயமாக இடங்கள் உண்டு. ஆனால் இப்படியான சத்சங்கங்களில் இருந்து இப்படியான சரியான விடயங்கள், பிழையான விடயங்கள் சைவ சித்தாந்தத்திலும் சரி, பாபாஜியின் தெய்வீய குரலிலும் சரி தரப்பட்ட விடயங்களை நாங்கள் பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கை முறைகள், உண்மை வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை இவற்றையெல்லாம் கொண்டு வந்து அந்த நிலையை நாங்கள் அடைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு. ஆகவே அந்த புத்தகத்தில் வாசித்த நிலை, ராமகிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட நிலை, அவர் தன்னுடைய அருள் ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதற்கு ராமகிருஷ்ணர் என்ற பெயரில் தன்னுடைய இறுதி உடலில் வந்து அவர் செய்த காரியம், அவர் முதலே ஒரு ஜீவன் முக்தராகவோ ஒரு பதமுக்தராகவோ இருந்திருக்க வேண்டும். ஆகவே இறைவன் அவருடன் வந்து அந்த நிலையிலிருந்து அதை செய்கின்றார். அதனால் தான் இந்த ஜீவன் முக்தர்கள் இங்கு உலகிலிருந்து உலகை விட்டு விடும்போது அவர்களுடைய இறுதி பிறப்புகளில் ஜீவன் முக்தர்களாக, அல்லது சில முக்திகளின் காரணமாக முக்கியமாக ஜீவன் முக்தர்கள், அவர்களுடைய உடலை புதைத்து அதற்கு மேலே அவர்களுக்கு சமாதி செய்து அதற்கு மேல் ஒரு லிங்கமும் வைப்பார்கள் என்று சைவ சித்தாந்த முறைப்படி சொல்கின்றார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர்களுடைய உடம்பு இந்த உலகியலில் நாங்கள் பெற்று நாங்கள் இருக்கும் எங்களுடைய உடம்பு போலல்ல, அது அருள் உடம்பு, அது சிவனின் உடம்பு. சிவன் அந்த சீவனுக்குள் இருக்கின்றார், மற்றைய சீவன்களுக்கும் உள்ளுக்குள்ளும் இருக்கின்றார். ஆனால் அந்த சீவன் மூலம் இறைவன் தன் செயல்களை மற்றைய ஆன்மாக்களுக்கு கொடுக்கின்றார். அதுதான் முக்கியம். எங்களுக்குள்ளும் கடவுள் இருக்கின்றார், அது உண்மை, உண்மை, அது உண்மை, அது பொய் அல்ல. ஆனால் கடவுளின் செயற்பாடு எங்களுக்குள்ளால் நடைபெறாது இருக்கும் நிச்சயமாக. எப்போ வரைக்கும் என்றால் நாங்களும் ஒரு முக்தி நிலையை அடையும் வரை. அது வரைக்கும் அவர் எங்களுடன் இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். தேவையானவற்றை எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வைத்து தருகின்றார். அவ்வளவுதான் அவர் செய்வது. ஆனால் ஜீவன் முத்தர்கள் கடைசி உடம்பில் வரும்போது, அருளாளர்களாக வரும்போது, இறைவன் அவர்களுக்குள் இருந்து இறைவன் தான் அந்த உடலை செயல்படுத்துகின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு செய்யும் இந்த முக்கரணங்களாலும் செய்யும் பிழையான விடயங்கள் எல்லாம் நீங்களே பெரம்பொருளுக்கு செய்வதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அவர் உடலில் இருந்தாலும், அவர் ஒரு பெயருடன் இருந்தாலும் அந்த அருளாளர், ஆனால் அது இறைவன் தான். முழுமையாக இறைவனின் செயற்பாடால் தான் அந்த உடல் இயங்குகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். இறைவன் அந்த பணியை செய்வதற்காக அந்த அருளாளரை, அந்த அருளாளருக்கு ஒரு பெயர் கொடுத்து, அந்த ஜீவன் முக்தரை இந்த உலகில் விட்டு அவரை கொன்று இந்த முக்கரணங்களாலும் இந்த பணியை அவர் செய்விக்கின்றார். இறைவன் தான் அதுக்கு முழுக்க முழுக்க இருந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார். இதுதான் இன்றைய அந்த அன்பருக்கு நான் கொடுக்கும் பதில், அன்று கேட்ட கேள்விக்கு. ஆகவே அந்த நிலையில் இந்த உலகத்தில் வந்து வாழ்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த உலகில் வாழும்போது அதுதான் நல்ல வாழ்க்கை என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பழைய பிறப்புகளில் உலகியலில் வாழ்ந்து இந்த கஷ்டங்களில் துன்புற்று முக்தி அடைந்து அதன் பின் அருளாளராக செயல்பட வரும்போது அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழுவது மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று ராமகிருஷ்ணர் சொல்கின்றார். ஆகவேதான் அந்த அன்பர் கேட்டார், அந்த நிலைக்கு வந்தால் வந்து வாழ்ந்தால்தான் அது நல்லா நன்றாக இருக்கும் என்றால், அந்த நிலைக்கு போவதற்கு போயிட்டோம் என்றால் ஏன் நாங்கள் திரும்ப அந்த நிலையில் வாழ்கின்றோம், வந்து வாழப்போகின்றோம், அது என்னென்று நன்றாக இருக்கும் என்றதுதான் அந்த அன்பருடைய கேள்வி. அதற்குரிய பதில் அந்த வசனம் கொடுக்கப்பட்டது ராமகிருஷ்ணன் மகரிஷியால். ஆகவே அது அவருடைய இறுதி பிறப்பு, அந்த பெயரில் வந்த பிறப்பிற்கு அது மிகவும் பொருத்தமான விடயம். ஏனென்றால் அவர் இந்த தனு கரண புவன போகங்களில் அகப்படாது, ஆனால் இந்த உடலில் மாத்திரம் அகப்பட்டு இறைவனுக்கு உடலாக அந்த பிறப்பில் வந்து தன்னுடைய பணியை ஆற்றியதுதான் அதற்குரிய காரணம். அது அந்த கேள்விக்கு பதிலாக காணப்படுகின்றது. மற்றையொரு உலகியல் கேள்வி வந்தது இன்று காலை. மீண்டும் மீண்டும் வெவ்வேறு கோணத்தில் வந்து செல்லக்கூடிய கேள்விகள் தான். மீண்டும் ஒரு குடும்பத்திற்குள், சிறியா குடும்பத்திற்குள் இருக்கும் ஒரு கேள்வி. அதே போல்தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான ஒரு கேள்வி. திரும்பவும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒரே நிலையில் ஒரு விடயத்தை சிந்திக்காததால் பூகம்பமாகும் கேள்வி. அது எப்படியோ அது நடக்கிறது, நடக்கத்தான் போகின்றது. ஏனென்றால் அது அவர்களுடைய வினைப்பயன். ஆனால் அவர்கள் கிரிய சாதகர்களாக செயல்படுவதால் அவர்களுக்கு முடிந்தளவு நாங்கள் பாபாஜியின் அருள் வாக்குகளை, பாபாஜி என்ன எங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் பாபாஜியால் கொடுத்திருக்கின்றார், சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட அடிப்படை கருத்துக்களை வைத்து சில விளக்கங்களை சொன்னால் அந்த சாதகர் குடும்பமும் சந்தோஷமாக தங்களுடைய சாதனையை செய்ய உதவும் என்பதற்காகத்தான் அந்த கேள்வியை கொஞ்சம் பார்ப்போம். கேள்வி அவர்களுக்கிடையில் ஒத்தின்மை, ஒத்துப்போவதில்லை. அதனால் அவர்கள் மனதளவில் கஷ்டப்படுகின்றார்கள். பிள்ளைகள் கஷ்டப்படுகின்றார்கள் ஒரு ஒரு நிலையில், பெற்றோர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் இன்னொரு நிலையில். ஆனால் நாங்கள் இங்கு கிவ் அண்ட் டேக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கொடுத்து எடுக்கும் முறையை முதலாவதாக கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தில். அதாவது பிள்ளைகளுக்கு வேண்டிய சிலவற்றை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும், சிலவற்றை அவர்கள் கேட்பதை நாங்கள் செய்ய வேண்டும். இதை சொல்லளவில் சொன்னாலும் பல பெற்றோர்களோ பல பிள்ளைகளோ அதை கடைபிடிப்பது அல்ல. பெற்றோர்கள் எல்லோரும் நினைக்கின்றோம், நாங்கள் சொல்லும்படி பிள்ளைகள் செய்தால்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று. அது தவறில்லை, ஆனால் அது முழுமையாக உண்மையில்லை. ஏனென்றால் பெற்றோர்கள் ஏன் அப்படி நினைக்கின்றார்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து அதை நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த பெற்றோர்கள் அந்த வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அனுபவப்பட்டார்கள் என்பதை வைத்துத்தான் அவர்களுடைய சிந்தனை இருக்குமே தவிர, தாங்கள் 100% முழுமையாக அனுபவப்பட்டவர்கள் என்று அவர்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய பெற்றோர்களுடன் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு குறைந்த அனுபவத்தை தான் கொடுக்குமே தவிர, முத்தி அடைந்தவர்கள் என்று ஆன்மீகத்தில் சொல்வது போல வாழ்க்கையில் எல்லா எல்லைகளையும் கடந்தவர்கள் என்று ஒருவரும் கூற முடியாது. ஆகவே அவர்கள் தங்களுடைய குறுகிய வட்டத்தில் தாங்கள் எடுத்த அனுபவத்தை வைத்து அந்த அனுபவப்படிதான் அந்த பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நினைப்பது சிறிய பிழையான விடயம். ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிள்ளைகளாக வரும்போது உங்களுடைய அறிவு திறனுக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு அல்லது உங்களுடைய பக்குவ நிலைக்கு உட்பட்ட பிள்ளைகள் என்று நீங்கள் உலகியல் அளவில் நீங்கள் பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகள் என்று நினைத்தாலும், உங்களுடைய உடலில் இருப்பது 5 விதமான உடல் உறைகள். தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆத்ம உடல். இந்த 5 உடல்களிலும் நீங்கள் பெற்றோர்கள் உங்களுடைய பழைய பிறப்புகளில் இப்படியான கிரியா யோகத்தில் ஈடுபட்டு 5 உடல் பயிற்சியும் செய்திருந்தீர்கள் என்றால், நீங்கள் 100 வீதமாக அந்த அனுபவத்தை சொல்லும் போது அதில் ஏதாவது பல அனுபவங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பொருந்தும். ஆனால் நீங்கள் அப்படியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காவிட்டால் உங்களுடைய பழைய பிறப்புகளில் இந்த பிறப்பிலும் உங்களுக்கு கிடைத்த செயல்முறைகளில் தான் உங்களுடைய அனுபவங்களே தவிர முற்றான 100% அனுபவம் இல்லை. அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிள்ளைகளாக கிடைத்தால் அவர்கள் உங்களைப் போல உங்களுக்கு கீழே எங்களுடைய பழைய முறையில் சிந்திப்பது போல அவர்கள் அப்படியான ஒரு ஆன்மாதான் உங்களுக்கு வந்து கிடைத்திருக்கும் என்பது இல்லை. அந்த ஆன்மாக்கள் உங்களை விட எவ்வளவோ சுப்பீரியரான ஆன்மாக்களாக இருக்கலாம். அருளாளர்களை எடுங்கள், நாயன்மார்களை எடுங்கள். நாயன்மார்கள் எல்லாம் இந்த கடைசி பிறப்பில் எல்லாம் வந்து அவர்கள் முத்தியடையும் போது அவர்களுடைய அப்பா அம்மாவின் பெயர்களை மாத்திரம்தான் நாங்கள் சிந்தனையில் சொல்கின்றோம். இவருக்கும் இவருக்கும் மகனாக திருஞான சம்பந்தர் பிறந்தார் என்று. திருஞான சம்பந்தர் அந்த நிலையை அடைந்தார், அவர்களுடைய பெற்றோர்கள் அடைந்தார்களா? இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் தான் திருஞான சம்பந்தர் பிறந்தார். இதொரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். ஆகவே நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வைத்து உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் அந்த அனுபவத்திற்கு உட்பட்டவர்கள் தான், அதைவிட மேலே அவர்களால் போக முடியாது என்று நீங்கள் நினைப்பதோ, அப்படி நினைக்காமல் அவர்களை உங்களுடைய அனுபவத்திற்கு கீழ் வாழச் சொல்லி சொல்வதோ பொருத்தமற்றது. அதுவும் இப்பத்தைய விஞ்ஞான அஞ்ஞான உலகங்களில் எத்தனையோ விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது விஞ்ஞான ரீதியாக அவர்கள் சரியான முறையில் வாழ்க்கையில் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டுமே தவிர, உங்களுக்கு அடிமை அல்லது உங்களுடைய கொள்கைகளுக்கு அடிமை அல்லது உங்களுடைய அனுபவத்திற்கு அடிமை என்று நீங்கள் நினைத்தால் அங்கேதான் பிளவு வருகின்றது. ஆகவே பிள்ளைகளிடம் இருக்கும் நல்லவற்றை நீங்கள் கண்டுபிடியுங்கள். சில பெற்றோர்கள் வந்து சொல்வார்கள், எனக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னிச்சைப்படி செய்கின்றார்கள், அதை பார்க்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது, சொல்வழி கேட்க மாட்டேன்கின்றார்கள். ஆனால் தேவையானவற்றையெல்லாம் தங்களுக்கு தேவையானவற்றை எங்களுடைய தொடர்பு இல்லாமலே செய்து முடிக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் முந்தி அப்படி அல்ல, பெற்றோர்களிடமிருந்து சேவையை எடுத்துத்தான் முடித்தோம், இப்போ அவர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்படுகின்றார்கள் என்று. ஆதலால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் அவர்களுக்கு எங்கள் மீது பாசம் பற்றுகள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் மீது வைத்தது போல் இல்லையே என்று கேட்டார்கள். நான் சிரித்தேன், சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு அப்படியான பிள்ளைகள் கிடைத்து அவர்கள் நேர் வழியில் செல்வதென்றால் நீங்கள்தான் கொடுத்து வைத்த பெற்றோர்கள் என்றேன் என்று கேட்டார்கள். அதற்குரிய காரணம் என்னென்றால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில், எங்களுடைய வாழ்க்கை முறையில், எங்களுடைய வாழ்க்கை சிறு வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து எங்களுடைய பிள்ளைகளும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் அந்த வாழ்க்கையில் அந்த முறையில் வாழ்ந்ததால் தான் அந்த பற்றுக்களிலிருந்து இப்போது விடுபட முடியாமல் பற்றற்ற நிலைக்கு போய் பெரம்பொருளை சிந்திக்க விடாது, பாபாஜியை சிந்திக்க விடாது, எங்களுடைய சாதனையை செய்ய விடாது, எங்களை மட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சொற்களை கேட்பது அவர்களுடைய நல்வாழ்க்கைக்கு மாத்திரமாக இருந்தாலே நாங்கள் வெற்றி பெற்ற பெற்றோர்கள். அவர்கள் எப்படியும் வாழலாம், பற்றற்று வாழலாம். ஏனென்றால் அந்த பற்று இல்லாத நிலையே அவர்கள் இந்த பிறப்பில் இந்த வயதில் அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய பக்தி மார்க்கம், எங்களுடைய யோக மார்க்கத்துக்கு அவர்களுடைய ஆன்மாக்கு அது பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் குடும்ப பற்றை விட்டு விலத்த இயலாமல் தான் இவ்வளவு விஷயங்களுக்குள்ளேயும் பாசங்களுக்குள்ளேயும் அகப்பட்டிருக்கின்றோம். ஆகவே பற்றிருக்க வேண்டும், பற்றற்றிருக்க வேண்டும் என்பதற்கு இப்போது சில பிள்ளைகள் அந்த நிலையில் பெற்றோர்களுடன் இருப்பது ஒரு விடயத்தில் சந்தோஷம். ஆனால் அவர்கள் தவறான வழிகளில் செல்ல விடாது, சரி வழியில் செல்வதற்கு உங்களுடைய உதவியை கொடுக்க வேண்டுமே தவிர உங்களை மாதிரியே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகளை கொண்டு வர பார்க்கும். ஆகவே நீங்கள் கிரியா யோகா சாதகர்கள் குடும்பமாக இருக்கின்றபடியால் சைவ சித்தாந்தத்திலும் பாபாஜியின் கிரியா யோகத்திலும் இப்படியான முறைகளை நீங்கள் பார்ப்பதுகின்றபடியால் அதை வைத்து அந்த அனுபவத்தை சிறிய எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லோரையும் கேள்விப்பதிகளுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியின் உதவியுடன் அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட விடயத்தை மிகவும் சுருக்கமாக பார்ப்போமானால், இன்றைய சத்சங்கத்தில் அருளாளர்கள் பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் அருளாளர்களை மனத்தாலும் கூட நிந்தனை செய்யக்கூடாது என்பதன் முக்கியத்துவத்தையும், ஜீவன் முக்தர்கள்தான் அருளாளராக இருக்கின்றார்கள் பற்றிய விளக்கமும், பரமுக்தி பதமுக்தியை பற்றிய விளக்கமும், பதமுக்தி அடைந்தவர்கள் மனதாலும் கூட நிந்தனை செய்யக்கூடாது என்பதை பற்றிய விளக்கமும், அருளாளர் வாழ்க்கையிலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டியதை சரியாக செய்ய வேண்டியதை மிகவும் சிறப்பாக கூறியிருந்தீர்கள். சிவன் சிவனுக்குள் இருக்கின்றார் என்பதை நாம் முத்தி நிலையில் அடையும் போது உணரலாம் என்பதை இதிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இரண்டாவது நண்பருடைய கேள்வி, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரே நிலையில் சிந்திக்கலால் ஒத்துப்போவதில்லை, அதற்குரிய காரணத்தையும் பல சுருக்கமாக கூறியிருந்தீர்கள். அதில் முதலாவதாக இரண்டாவதாக ஐந்து உடல் உரைகளுக்குரிய பயிற்சிகளை செய்திருந்தால் ஏற்படும் பலன்கள் பற்றிய விளக்கம், கிரியா யோகத்தில் கூறப்பட்ட விடயங்களை கடைபிடித்து அதற்கு மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. இன்றைய சற்சங்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பவாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி இரவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் நான் இப்போது கார்த்திகேயன் ஐயாவிடம் செல்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களை இப்போது சொல்லலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
ஹலோ,
கேக்குது காதி சார், சொல்லுங்க.
நல்ல ஒரு சத்சங்கம், முத்தி நிலையை பத்தியும் அருளாளர்களுடைய முதிர்ந்த நிலையை பத்தி நல்லா சிறப்பா சொன்னீங்க. நல்ல சிறப்பு, அதெல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா அலட்சியமா யாரையும் நம்ம எடை போட்டு, யோகத்துல இருக்கக்குள்ள நம்ம யாரையும் அலட்சியமா எடை போட்ட கூடாது. அதை தெரியாத நிலையில செய்யற தவறுக்கும் தெரிஞ்ச நிலையில செய்யற தவறுக்கும் எவ்வளவு குற்றங்கள் இருக்குது என்றது அருளாளர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இது நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமானது. அருளாளர்கள் எந்தெந்த நிலையிலேயே இருப்பாங்க, முக்தி நிலை பல நிலையை சொல்றாங்க, ஒரு 16 நிலையை சொல்றாங்க, உண்மை இருக்குது. அந்தந்த நிலையில எப்படி இறைவனை ஆட்கொள்றாரு, இறைவன் எல்லா நிலையிலயும் ஆட்கொள்றாரு, எல்லா நிலையிலயும் அவர் இருக்கிறதுனால அவர் வந்து ஆட்கொள்றாரு, யாரையும் வெறுக்கல. எந்த நிலையில வந்தாலும் அவரு அந்த நிலையை பூர்த்தி அடையக்குள்ள அவர் தன் பக்கம் இறைநிலையை அது திருப்பிக்குது, திருப்பி அது வழி நடத்துது. அதே மாதிரி திருப்பி அனுப்புறதுக்கும் அது வழி நடத்துது. இப்படிதான் சற்றுலா நடக்குது, அருளாளர்களுக்கும் இந்த விஷயம் தான் நடக்குது. அந்த வகையில அத நம்ம வந்து யாரையும் தவறா எடை போடக்கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சத்சங்கம். அதோட மட்டும் சாதாரண மனிதன் ஒரு நொண்டியா இருந்தா கூட காரணத்தோட தான் இந்த பூமிக்கு வந்திருக்கான். அவன் ஏதோ ஒரு வினையை எடுத்துட்டு அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கான், அவ்வளவுதான். அது அவங்களுக்கு சொந்த விஷயம். அவனை தாழ்வாகவோ குறைவாகவோ பேசுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கீழ்நிலையில பார்த்தாலும் சரி, மேல்நிலையில பார்த்தாலும் சரி, அந்த வகையில இந்த சத்சங்க கூறப்பட்ட விஷயம் ரொம்ப அருமையான விஷயம். அதே மாதிரி யோக வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கக்குள்ள குடும்பத்துல வர்ற பிரச்சனைக்கு சார் சில விஷயங்களை சொன்னாங்க, ரொம்ப அருமையான விஷயம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அது எல்லாத்தையுமே அவங்க திறந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அடுத்த சத்சங்கத்துக்கு இந்த சத்சங்கத்தை கேட்டுட்டு நீங்க கேள்வியா ஏதாவது கொண்டுட்டு வாங்க, இன்னும் சிறப்பா பேசலாம். இது எப்படி சாத்தியம், ஏன் இதை சொல்லக்கூடாதா, இது ஏன் அவங்க கேட்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வியா நீங்க கொண்டுட்டு வரக்குள்ள இதுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்பத்திய காலகட்ட சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால நம்ம தான் வந்து இறங்கி போகணும். பிள்ளைகள் இறங்கி போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பக்குவமும் கிடையாது, அதே சமயத்துல இந்த அனுபவமும் அவங்களுக்கு கிடையாது. நமக்கு அனுபவம் இருக்குதுன்றதுனால அவங்களுக்கு அனுபவம் இருக்கணும்ன்றது நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஆன்மா, நாம ஒரு ஆன்மா. அந்த நிலையில நீங்க சொல்றது நியாயமான விஷயம், ஆனா நியாயம் எந்த அளவுக்கு அது சாத்தியம்ன்றது இப்பத்திய காலகட்டத்துக்கு கஷ்டமானது. இது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இது வெளிநாடுகள்ல ரொம்ப அதிகம். இந்தியாவை பொறுத்தவரை சில ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. வெளிநாடுகள்ல இது அதிகம், ஏன்னா அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய சர்க்கிள், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய உடைகள் எல்லாமே மாற்றங்கள் ஆகக்குள்ள மனங்கள் மாறதான் செய்யுது. எல்லாருக்கும் உள்ளதுதான், இருக்கிற இடம், சுவாசிக்கிற காத்து எல்லாமே முக்கியமா இருக்கு. சைவஸ்தானம் சொல்லுது இவ்வளவு ஒரு அடிப்படையும். அந்த வகையில சாதகர் குடும்பங்களுக்கு அதை மாத்தி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு பாபாஜி கொடுத்திருக்காரு. அந்த வகையில பாபாஜி நமக்கு எல்லா கருணையும் காட்ட அவர் தயாரா இருக்காரு. நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் மனங்களை விட்டு கொடுத்து, வளைஞ்சி கொடுத்து, நாணல் போல வளைஞ்சி கொடுத்து நம்ம தான் அதுக்கு காரணகர்த்தாவா ஆயிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் காரணத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. காரியம் கரெக்டா நடக்கும். அந்த வகையில நம்ம வந்து எவ்வளவோ அதுல தேர்ச்சி படுறதுக்கு சைவ சித்தாந்தத்துல நிறைய வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி பதில்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கை கொண்டு வந்தா அதை பதிலா சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம சந்திப்போம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, நல்ல விரிவாக்கமாக அந்த கருத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றீர்கள். பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.